ஏறத்தாழ ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம அனுப்பின இந்த விண்கலன், அதாவது 10 மாதங்கள் தொடர்ந்து விண்வெளியிலேயே பயணம் செய்யும் அளவுக்கு அதனுடைய வடிவமும் செயலமைப்பும் திட்டமும் மேலாண்மையும் எல்லாமே நம்ம பண்ணி வச்சு அனுப்பியிருக்கோம். அதோடு கூடவே இது நேற்றைய தினம் வந்து அது ஏறத்தாழ செவ்வாயினுடைய இந்த ஈர்ப்பு மண்டலத்திற்கு உள்ள வந்த பிறகு 300 நாட்களாக செயல்படாமல் நாம் நிறுத்தி வைத்திருந்த அங்க ஒரு திரவ உந்து பொறி ஒன்று இருக்குது. அது ஆங்கிலத்தில் வந்து லேம் அப்படி லிக்விட் அப்பாஜி மோட்டருங்கிறது, அதாவது பூமியினுடைய அப்பால் தொலைவில் செலுத்தக்கூடிய ஒரு உந்து பொறி. அந்த பொறியை வந்து நம்ம 300 நாட்களுக்கு பிறகு ஒரு 4 வினாடிகள் அதை இயக்கி பார்த்தோம், அது இயங்குதுன்னு தெரியுது. அப்போ இதுவே ஒரு உண்மையான ஒரு சாதனை. ஏன்னா ஒரு 10 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பொறியை இயக்க முடிந்தது என்பது ஒரு சாதனை. அது நேற்றுக்கு நிகழ்ந்திருக்கு. செவ்வாயினுடைய சுற்றுப்பாதைக்கு நம்ம செலுத்துகிற போது மீண்டும் நாளைக்கு காலையில் இதே போல திரவ உந்து பொறியை மீண்டும் இயக்க செய்வதன் மூலம் நம்ம என்ன பண்ணுவோம், செவ்வாய் கிரகத்தை ஒரு நீள்வட்ட பாதையில் ஏறத்தாழ ஒரு 365 கிலோமீட்டர் செவ்வாய்க்கு அருகிலும் கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் அப்பாலுமான ஒரு நீள்வட்ட பாதையில் அதை சுற்று விடுகிறோம்.
இந்த பாதையில நிறுத்துறதுல இருக்கக்கூடிய ஆபத்துகள்னு என்ன இருக்கு?
நம்ம செலுத்துகிற போது அது திசை மாறி போகலாம், அது ஒரு நீள்வட்ட பாதையில் அதற்கு அப்பால் விடுபட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகள் அனுப்பினதெல்லாம் ஏறத்தாழ அப்படிதான் நடந்திருக்கிறது.
இந்த செவ்வாய் கிரக பயணம் மூலமா நம்ம என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருக்கோம், இந்த பயணத்தோட நோக்கம் என்ன?
அதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்ம வேற்று கிரகங்களுக்கு ஒரு விண்கலனை கட்டமைப்பதில் நம்முடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கிறது இப்போ ஏறத்தாழ நிறுவனம் ஆயிருக்கு. அதில் உள்ள வந்து ஒரு 5 முக்கிய ஆய்வு கருவிகள் அது இருக்குது. அந்த ஆய்வுக்கருவில் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம சாதாரணமாக எந்த ஒரு கோள் ஆராய்ச்சிக்குமே இது 5 பொருந்துங்கிற மாதிரி சொல்லலாம். ஒன்று, அந்த நிலப்பரப்பு எப்படியாக இருக்கிறது என்பதை படம்பிடிப்பதுதான் அந்த ஒரு மார்ஸ் கலர் கேமராங்கிற வகையில் ஒரு வண்ண படப்பதிவு கருவி அதில் இடம்பெறுகிறது. அது பொதுவாக அதனுடைய மேடு பள்ளங்கள் நம்ம ஆங்கிலத்தில் மார்ஃபாலஜி என்ற வடிவமைப்பு போன்ற செய்திகள் எல்லாம் படம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன அங்கு என்னென்ன கனிமங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோமீட்டருங்கிறது டிஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது வெப்ப அகச்சிவப்பு படப்பதிவி நிறமாலை அளவின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அது வந்து குறிப்பாக அதனுடைய தனிமங்கள் பற்றிய ஆராய்ச்சியாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த வளிமண்டலம் சார்ந்த செய்திகள்னு பார்க்கும்போது அதில் 3 முக்கிய பாகங்கள் நம்ம கணக்கில் சேர்த்துக்கலாம். ஒன்று வந்து கேட்டிங்கன்னா, பொதுவாக எந்த மண்டலத்துக்குமே காற்று மண்டலம்ங்கிற மாதிரி நம்ம நினைத்தாலும் அதனுடைய வளிமண்டலம் வந்து பூமியில் இருக்கிற வளிமண்டலத்தை காட்டிலும் ஏறத்தாழ வந்து 160ல் ஒரு பங்குங்கிற அளவு தான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப அழுத்தம் ரொம்ப குறைந்த ஒரு பூமியாகத்தான் அந்த செவ்வாய் கிரகம் இருக்குது. அத்தகைய காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய மீத்தேன் போன்ற சில வாயுக்கள்லாம் அதில் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேறு சில அமெரிக்க விண்கலங்களும் மற்ற நாடுகளும் தொலை நோக்கி வழியாக பார்த்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க. மற்ற நாடுகள் அனுப்பிய விண்கலங்கள் மீத்தேனும் இருப்பதை தான் பதிவு பண்ணின. இது மீத்தேனுக்காகவே ஒரு கருவி இடம்பெறக்கூடிய அந்த விண்கலம் தான் இந்த நம்முடைய மங்கல்யா. அதில் மீத்தேன் சென்டர் ஃபார் மார்ஸ் அப்படிங்கிற அளவில் ஒன்று இடம்பெறுகிறது.
இந்த கிரகத்தில் வந்து உயிர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருந்தால் மீத்தேனை ஆராய்வதன் மூலமாக நம்ம கண்டறிய முடியும்னு நினைக்கிறீங்களா?
ஆமாம். ஏன்னா பொதுவாக இப்போ நம்முடைய பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அநேகமாக காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைந்த, காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து அதனால் பின்னாலே வந்து சுவாசித்து உயிர் வாழ்ந்து அந்த மாதிரியான சூழ்நிலை உள்ள கிரகங்களாக தான் அமைஞ்சிருக்கும். பூமிக்கு அருகில் இருக்கிற எல்லா கோள்களுமே ஆக்சிஜன் அடங்கிய கோள்களாகவும் அல்ல ஆக்சிஜனால் எரிந்து முடிந்த கோள்களாகவும் இருக்கும். இங்கே வெள்ளிக்கோள் பார்த்தீங்கன்னா அது வந்து கரையமர வாயு நிறைந்த ஒரு விளங்கும் கோளாக தான் இருக்கு. நம்ம பூமி மட்டும்தான் இப்போ வந்து 20% அளவுக்கு காற்று மண்டலம் தாங்கிய ஒரு கோளாக இருக்கு. அப்பால் உள்ள கோள்களை பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அம்மோனியா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் சார்ந்த பொருட்கள் இத்தகைய எல்லாம் இதெல்லாமே ஆக்சிஜனை ஏற்று உருமாறக்கூடிய ரெடியூசிங் வளிமங்கள்னு சொல்றோம். அப்போ இந்த தொலைவு போகுந்தோறும் இந்த மாதிரி உள்ள மாற்றங்கள் இருக்கிறதுனாலேயே இத்தகைய ஆராய்ச்சியின் முகாந்திரம் அங்கே உயிர்கள் வாழ்ந்தனவும் சொல்லலாம், உயிர்களை நம்ம வந்து திரும்பவும் வடிவமைக்க வாய்ப்பு இருக்காங்கிற செய்தியும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கட்டம்
நாளைக்கு சுற்றுவட்ட பாதையில நிறுத்தப்படுற நிலையில எவ்வளவு காலத்துக்கு மங்கள்யான் வந்து செவ்வாய் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்யும், அதோட ஆயுட்காலம் என்ன?
அது இப்போ அதில் நிரப்பியிருக்கிற எரிபொருள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு மொத்த எடையே வந்து 1.5 டன் தான் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-200 லிட்டர் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் பயன்படுத்தினது போக எவ்வளவு எஞ்சுமோ அதை வைத்து தான் அது அதனுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா அது எரிபொருள் வந்து அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிறுத்துவதற்கு மேலே கீழே இறங்காமல் தவிர்ப்பதற்கு அதனுடைய சுற்றுவட்ட பாதையை நம்ம கண்காணிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கும் அதை பொறுத்துதான் நம்முடைய இந்த ஆராய்ச்சி பொதுவாக அமையும். ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்ங்கிற வகையில இருந்தாலும் எதிர்காலத்துல இது வந்து எந்த பாதையில் இயங்குகிறது என்பதை பொறுத்துதான் அதனுடைய ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்பட்டதாக அமையும்.
மங்கள்யான் செய்யக்கூடிய ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற முதல் தகவல்களை நம்ம எவ்வளவு சீக்கிரம் பெறலாம் நீங்க நினைக்கிறீங்க?
பொதுவாக இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்தா கூட ஒன்றிரண்டு மாதங்களாவது குறைஞ்சபட்சம் ஆகும். விண்வெளி சம்பந்தமான செய்திகள் மட்டுமில்லாமல் வேதியியல் சம்பந்தமான செய்திகளும் இருக்கிறதுனால இது குறைந்தது வந்து ஒரு ஒன்றிரண்டு மாதங்களுக்கு மேலாக ஆகும்னு தான் தோணுது.